வணக்கம் நேயர்களே, இன்றைய ஒளிபரப்பு நிகழ்ச்சியில் நாம் தெரிந்து கொள்ளப் போவது அங்கக வேளாண்மையில் ஒன்றான மண்புழு குளியல் நீர் பற்றிய விரிவான விளக்கங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக நம் வானொலி நிலையத்திற்கு வருகை புரிந்துள்ளவர் முனைவர் பரணி அவர்கள். கிளிக்குளத்தில் அமைந்திருக்கும் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் இணை பேராசிரியராக பணியாற்றுகிறார். இவர் நம்முடன் மண்புழு குளியல் நீரின் செய்முறைகள், அதை எவ்வாறு நிலத்தில் இடுவது, அதில் என்னென்ன சத்துக்கள் உள்ளன என்பதை பற்றிய விரிவான விளக்கங்களை தருகிறார். வாங்க கேட்டு தெரிந்து கொள்ளலாம்.
அனைவருக்கும் வணக்கம். அது முக்கியமாக விவசாய நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்றது நான் சொல்லிடுறேன். அங்கக விவசாயத்தை பற்றி அதிகமாக இன்றைக்கி பேசுகிறோம். அந்த அங்க விவசாயத்தில் என்னென்ன வகையான உரங்கள் வந்து இருக்குது, அது எப்படி வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றத பற்றி பேசுகிறேன். அதில் முதல் தலைப்பு பார்த்திங்கன்னா மண்புழு குளியல் நீர். இது அநேகம் பேருக்கு தெரிஞ்சிருக்கும், மண்புழு குளியல் நீர்னால் என்னென்னு, அது எப்படி பண்ணுறது, எப்படி ஒரு விவசாயி வந்து அவரோட வயலில் வந்து உற்பத்தி பண்ணுறது, அது செய்முறை என்ன, அதனுடைய சத்துக்கள் என்ன, எப்படி வந்து பயிர்களுக்கு தெளிக்கிறது, அதை பற்றி நம்ம இப்போ வந்து விரிவாக நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். இந்த அங்கக விவசாயம் என்பது பார்த்திங்கன்னா விளை நிலங்களுக்கு தொடர்ந்து வந்து நம்ம ஒரு விளை நிலத்தில் வந்து பயிரிட்டோம்னா அதை தரிசாக விடாமல் பயிரிட்டுக்கிட்டே இருந்தோம்னா பயிரிட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்ம மண்ணோட வளம் வந்து காக்கப்படுது. அப்போ மண் வளம் காக்கும்போது என்னன்னு பார்த்திங்கன்னா அதில் எந்த ஒரு தருணத்துலேயும் நம்ம வந்து ரசாயனம் இடாத ஒரு நிலமாக இருக்கணும். அப்படின்னா தான் அதை வந்து நம்ம வந்து அங்கக விவசாயம்னு சொல்லுவோம். அதில் பார்த்திங்கன்னா அந்த நிலத்தில் வந்து விவசாயிகள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பயிர் சுழற்சி பண்ணுவாங்க, பசுந்தாள் உரங்களை போடுவாங்க, மக்கிய உரத்தை போடுவாங்க, உயிர் உரங்கள் மற்றும் பூச்சி உயிர் பூச்சி கட்டுப்பாட்டு முறைகளை வந்து அதிகப்படியாக அவங்க வந்து செய்வாங்க. இது வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா மண்ணோட வளத்தை வந்து காக்கும். எந்த ஒரு இதுலேயும் நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு தருணத்துலேயும் அவங்க வந்து எப்பேற்பட்ட நோய் இல்லை பூச்சி தாக்கத்தில் ஏற்பட்டாலும் அங்கே வந்து ரசாயன பூச்சிக்கொல்லிகளை வந்து எதையுமே தெளிக்கவே மாட்டாங்க. உரங்களாகவும் சத்துக்களையும் வந்து ரசாயன சத்துக்கள் வந்து கொடுக்க மாட்டாங்க. அப்படி பண்ணும்போது தான் அந்த நிலம் வந்து நமக்கு அங்கக கரிமம் வந்து அதிகமாக இருக்கும். அந்த நிலத்தில் எந்த ஒரு மண் வந்து வளமான மண் நம்ம எதை வச்சு சொல்கிறோன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் நினைக்கிற தலைச்சத்தோ மணிச்சத்தோ கிடையாது. அது வந்து அங்கக கரிமத்தினுடைய அளவை வச்சு தான் ஒரு மண்ணை வந்து வளமான மண் வந்து நம்ம சொல்கிறோம். அந்த அங்கக கரிமம் வந்து இப்போ சராசரியாக பார்த்திங்கன்னா இந்திய மண்ணில் வந்து அதாவது 0.3% தான் இருக்குது. அதுக்கும் குறைவாக தான் வந்து நம்ம இந்திய மண்ணினுடைய அங்கக கரிம தன்மை வந்து இருக்குது. இது ஏன் இப்படி ஆச்சு அப்படிங்கிறதுக்கு விவசாயிகளான நீங்களே இதுக்கு வந்து தீர்வு சொல்லலாம். ஏன்னா விவசாயத்தில் நம்ம வந்து ஒரு செய்யும்போது நிறைய ரசாயன உரங்களை வந்து நம்ம போடுறோம். இந்த ரசாயன உரங்களை போட்டதுனால என்னாச்சுன்னா மண்ணுடைய வளம் வந்து பால் பட்டுருச்சு. அதில் பார்த்திங்கன்னா சத்துக்கள் எல்லாமே குறைந்து காணப்படும். நீங்கள் அதில் திரும்பவும் நீங்கள் தொடர்ந்து அதில் பயிரிடும்போது பயிர் விளைச்சலை வந்து நம்ம எதிர்பார்த்தபடி நம்ம எடுக்க முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அறவே நம்ம வந்து உபயோகிக்க அனுமதி கிடையாது. விளை நிலங்களுக்கு அங்கக சான்றிதழ் வந்து அளிக்கிறதுல வந்து இந்தியா வந்து 10வது இடத்துல வகிக்குது. இந்தியாவில் சுமார் 5.7 மில்லியன் ஹெக்டர் அங்கக சான்றிதழ் வந்து பெற்றுள்ளனது. அப்பீடா மூலமா விவசாயிகள் வந்து சான்றிதழ் வாங்கியிருக்காங்க. அங்கக விவசாயத்தில் பயிர் விளைச்சலை வந்து பெருக்கிறதுக்கு அதிகப்படியான இயற்கை உரங்கள் வந்து விவசாயிகள் உபயோகிச்சிட்ருக்காங்க. இந்தியாவில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான கிட்டத்தட்ட 1500க்கும் மேல் அங்கக உரங்களை வந்து பயன்படுத்திகிட்ருக்காங்க. அதில் திரவ உரங்கள் மற்றும் திட உரங்கள் வந்து அடங்கும். உரம் பார்த்திங்கன்னா பஞ்சகவ்யா, ஜீவாமிர்தம், தேமூர் கரைசல், அரப்பு மூர் கரைசல் மற்றும் மண்புழு குளியல் நீர், இப்படி நிறையா வந்து திரவ உரங்கள் வந்து உபயோகிச்சுட்டு வர்றாங்க. அதில் குறிப்பாக மண்புழு குளியல் நீர் அப்படின்னா என்ன, அது எப்படி வந்து தயார் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மண்புழு உரம் வந்து உற்பத்தி வந்து விவசாயிகள் வந்து அனைவரும் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். மண்புழு உரம் வந்து எப்படி பண்ணணுங்கிறது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மண் புழுக்களை வந்து விவசாயிகளின் நண்பன் வந்து நம்ம அழைக்கிறோம். அதே மண் புழுக்கில் வந்து சூழல் கட்டமைப்பு பொறியாளர்னு என்னும் இன்னொரு பெயரும் அதுக்கு வந்து உண்டு. ஏன் வந்து சூழல் கட்டமைப்பு பொறியாளர்னு சொல்கிறோம்னா, ஆங்கிலத்தில் சொல்லணும்னா அது வந்து ஈகோசிஸ்டம் என்ஜினியர்ஸ்னு பேர். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புழுக்கள் வந்து என்ன பண்ணுது, மண்ணில் வந்து அதனுடைய போக்குவரத்துன்னு சொல்லுவோம். ஒரு புழு வந்து ஒரு இடத்துல வந்து இருக்காது, மண்ணில் அங்கேயும் எங்கேயும் அது வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கும். இப்போ அந்த மாதிரி அது அதனுடைய அதிகப்படியான மூவ்மெண்ட் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மண்ணினுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் சொல்லுவோம், அதனுடைய தன்மை, அதனுடைய அமைப்பு, கட்டமைப்பு வந்து நிறைய மாறுபடுது. என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு புழு வந்து ஒரு இடத்துக்கு ஒரு திசையை நோக்கி மண் புழு வந்து மண்ணுக்கு அடியில் அது போயிட்டுருக்கும், ஊடுருவி போயிட்டுருக்கும். அதையும் கவனிக்கக்கூடியது என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு புழு வந்து ஒரு திசையில் போச்சுன்னா மறுபடியும் அதே திசையில் திரும்பி வராது. அப்போ என்னென்னா, அது கிழக்கையும் மேற்கையும் தெற்கையும் வடக்கையும் வந்து அது வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கும். இப்படி அதனுடைய போக்கு வந்து இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, மண்ணில் வந்து காற்றோட்டத்தை வந்து ஏற்படுத்துது. இந்த காற்றோட்டத்தை ஏற்படுத்துறதுனால என்ன ஆகுதுன்னா, மண் வாழ் நுண்ணுயிர்களுக்கு வந்து இந்த காற்று ரொம்ப அவசியமாகுது. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நுண்ணுயிர்கள் இல்லைன்னா மண்ணில் வந்து மூலமான மண்ணே கிடையாது. இந்த நுண்ணுயிர்களோட எண்ணிக்கை அதிகமாக ஆக தான் மண்ணினோட அங்கக கரிமம் வந்து அதிகமாகும். அப்போ இந்த நுண்ணுயிர்கள் வந்து நல்லபடியாக அதனுடைய இனப்பெருக்கத்தை பண்ணி உயிர் வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, காற்றோட்டம் வந்து மண்ணில் அதிகமாக இருக்கணும். அது வந்து இந்த மண்புழுக்கள் வந்து சிறப்பாக வந்து அது செய்யுது. இப்போ மண்ணில் காற்றோட்டத்தை மேம்படுத்தி மண் வாழ் உயிரினங்கள் வாழ்வதற்கு வந்து இந்த மண்புழு பெரிதும் வந்து அதனுடைய பங்கு வந்து அதிகமாக இருக்குது. இப்போ இந்த மண்புழு குளியல் நீர்னால் என்ன? இப்போ மண்புழு குளியல் நீருங்கிறது வந்து மண்புழு உர தயாரிப்பின் போது நம்ம என்ன பண்ணுறோம், மண்புழு உரம் தயாரிக்கும் போது அது ஈரப்பதத்தை வந்து 60% வந்து 60-70% வந்து நம்ம அது இருக்குமாறு பார்த்துக்குறோம். அந்த ஈரப்பதம் வந்து அதிகமாக போகும்போது, அதிகப்படியான நீர் வந்து அதில் நீங்கள் தெளிக்கும் போது என்னாகுன்னா, அந்த தண்ணி வந்து அந்த மண்புழுவோட உடம்பில், உடம்பின் மேல் பரப்பில் வந்து பட்டு கீழே வந்து தங்கிடும் தண்ணி. நீங்கள் விவசாயிகளான உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும், மண்புழு உரம் உற்பத்தி பண்ணும்போது தண்ணீர் வந்து அதிகமாக விடவும் கூடாது, அதே மாதிரி காய விடவும் கூடாது. காய விட்டிங்கன்னா புழுக்கள் வந்து செத்துரும். இன்னொன்று, தண்ணி வந்து அதிகமாக தெளித்து விட்டுட்டிங்கன்னா அந்த தண்ணி வந்து வடிஞ்சு வர்றதுக்கு சில கட்டமைப்புகள் வந்து மண்புழு உரம் உற்பத்தி பண்ணும்போது செஞ்சுருப்பாங்க. அந்த நீர் இருக்குது பாருங்கள், வடிஞ்சு வர்ற நீர் வந்து சரிவாக வந்து அந்த தொட்டியை வந்து கட்டியிருப்பாங்க. எந்த தளத்தில் போட்டிருந்தாலும் சரி அந்த தளம் வந்து சரிவாக இருக்கும், இல்லைனா தொட்டியாக இருந்ததுன்னா சரிவாக இருக்கும் அந்த தொட்டி. இப்போ அதிகப்படியான நீர் நம்ம அதில் விடும்போது என்னென்னா, அந்த நீர் வந்து அதிகமுள்ள நீர் வந்து வடிஞ்சு வர்ற அளவுக்கு அதில் வந்து கட்டமைப்பு பண்ணியிருப்பாங்க. அந்த வடிஞ்சு வருது பாருங்கள், அந்த நீர் தான் வந்து மண்புழு குளியல் நீர். சரி, இதில் என்ன இருக்குது, அந்த தண்ணி அதிகமாக தண்ணி ஊற்றிடுறோம், அது வடிஞ்சு வருது. அந்த தண்ணி வந்து என்ன பயன்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் வந்து மண்புழு குளியல் நீர். அதில் வந்து பயிருக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் அதில் வந்து இருக்குது. சத்துக்களை விட பார்த்திங்கன்னா, மண்புழுவோட உடல் பகுதியில், அந்த மேல் பகுதியில் வந்து சில ஹார்மோன்கள் வந்து அது உற்பத்தி பண்ணும். அப்புறம் சில என்சைம்ஸ், அதாவது நொதிகள் வந்து உற்பத்தி பண்ணும். வைட்டமின்களும் வந்து அதனுடைய உடம்புலேருந்து மேல்பரப்பில், நமக்கு கண்ணுக்கே தெரியாத சிறு துவாரங்கள் வந்து அதனோட உடம்புல மேல்பரப்பில் இருக்குது. இந்த தண்ணி என்னென்னா, அதை பட்டு வரும்போது அந்த ஹார்மோன்களும் வைட்டமின்களும் நொதிகளும் வந்து அதில் கலந்து, அந்த தண்ணியில் கலந்து வந்து வெளியில் வந்து நமக்கு வடி நீராக வருது. அப்போ என்னென்னா, இந்த சத்துக்கள் எல்லாமே வந்து அதனுடைய உடம்பில் உற்பத்தி பண்ணக்கூடிய சத்துக்கள் எல்லாமே இந்த நீரில் கலந்து அந்த நீர்லேயும் வந்து நமக்கு கிடைக்கிது. ஆகவே தான் இந்த மண்புழு குளியல் நீர் வந்து ஒரு சத்தான உரம்னு சொல்கிறோம். இப்போ வந்து அங்க விவசாயம் வந்து அதிகமாக ப்ராப்ளம் ஆகிட்டு வர்ற இந்த காலகட்டத்தில், விவசாயிகள் வந்து மண்புழு குளியல் நீர் வந்து நல்லா வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. ஒரு விவசாயி ஒரு 10 ஏக்கர் இருந்துச்சுன்னா, அவர் வந்து இந்த மண்புழு உரம் தொட்டியிலிருந்து கூட இந்த மண்புழு குளியல் நீர் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா தனியாக அதுக்கு வந்து இந்த ட்ரம் வச்சு பண்ணுறது, இல்லை ஒரு தொட்டி மாதிரி உயரமாக கட்டி அந்த மாதிரி வந்தும் பண்ணலாம். அது வந்து தெளிவாக நான் உங்களுக்கு வந்து பின்னாடி சொல்கிறேன். ஒரு ட்ரம் இருந்தால் அந்த ட்ரம்மில் வந்து எப்படி நம்ம வந்து மண்புழு குளியல் நீரை வந்து உற்பத்தி பண்ணலாம் அப்படிங்கிறது. சரி, இப்போ இந்த மண்புழு குளியல் நீர் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு நமக்கு. இதில் வைட்டமின்கள் எல்லாம் நான் சொன்ன அனைத்தும், அது மட்டும் இல்லாமல் வளர்ச்சி ஊக்கிகள் வந்து அதிகமாக இருக்குது இந்த குளியல் நீரில். அதனால தான் இந்த மண்புழு குளியல் நீரை வந்து இலை வழியாக நீங்கள் தெளிக்கும்போது அது வந்து பயிருக்கு வந்து நல்ல ஒரு வளர்ச்சியை வந்து கொடுக்கும். இப்போ இது இதில் இந்த சத்துக்கள் வந்து, இது என்னென்ன சத்துக்கள் வந்து மண்புழு குளியல் நீரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நன்மை பயக்கும் நுண்ணுயிர்கள் வந்து அதிகப்படியாக இருக்குது. அதாவது பயிர் வளர்ச்சி மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து தடுக்கிறதுக்கு உண்டான திறமை வந்து இந்த மண்புழு குளியல் நீருக்கு இருக்குது. இந்த மண்புழு குளியல் நீரில் வந்து சர்க்கரை சத்து, பீனால் மற்றும் அமினோ அமிலம், ஹார்மோன்கள், பயிர் ஊக்கிகள், அந்த பயிர் ஊக்கிகள் பார்த்திங்கன்னா இண்டோலசிட்டிக் ஆசிட், ஜிப்ரலிக் ஆசிட் அண்ட் சைட்டோகைனின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வளர்ச்சி ஊக்கிகள் வந்து அதிகமாக அதில் வந்து கலந்துரும். அது அந்த இது மட்டுமே தான் வந்து காரணம். இது வந்து நீங்கள் இலை வழியாக தெளிக்கும் போதோ இல்லை வேர் பகுதியில் கொடுக்கும்போதோ வந்து பயிர் வந்து நல்லா வளர்கிறதுக்கு இது மட்டுமே தான் காரணம். தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்துலாம் பார்த்திங்கன்னா ஒரு சிறிய அளவே தான் இருக்குது. அதே மாதிரி அங்கக கரிமமும் வந்து புள்ளி சைபர் 1% தான் இருக்குது. ஆனால் இதையெல்லாம் விட இந்த வளர்ச்சி ஊக்கிகள் தான் வந்து மண்புழு குளியல் நீரை வந்து நீங்கள் பயிருக்கு இடும்போது பயிர் வந்து நல்ல வளர்ச்சியை வந்து நீங்கள் காணலாம். இப்போ இந்த மண்புழு குளியல் நீர் வந்து உற்பத்தி எப்படி வந்து நம்ம செய்யலாம், அதாவது நிறைய முறைகள் இருக்குது இந்த உற்பத்தி பண்ணுறதுக்கு. அதில் ஒரு சிலது சொல்கிறேன். இஸ்மாயில் முறை, கருணாஸ் முறை, கேல்ஸ் முறை, மண்புழு உடல் திரவ முறைன்னு நிறைய வந்து முறைகள் இருக்குது. இதில் வந்து அதிகப்படியாக வந்து மண்புழு குளியல் நீர் உற்பத்தி பண்ணக்கூடிய விவசாயிகள் வந்து ஒரு 2 முறைகளை மட்டும் கடைபிடிக்கிறாங்க. அதாவது சூழல் விஞ்ஞான ஆராய்ச்சி கழகம் மற்றும் இஸ்மாயில் முறை. இந்த 2 முறையை மட்டும்தான் வந்து அதிகமாக வந்து நம்ம விவசாயிகள் வந்து கடைபிடிக்கிறாங்க. அதில் இதில் வந்து நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாஸ்டிக் ட்ரம்மு, ஒரு 250 லிட்ரு அந்த ப்ளூ கலர் ட்ரம்மு பார்த்துருப்பீங்க, அந்த ட்ரம்மை வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 லிட்ரு இல்லை 300 லிட்ரு பிடிக்கிற மாதிரி ஒரு ட்ரம் வந்து நமக்கு தேவைப்படும். அல்லது ஒரு பெரிய பக்கெட்டை வந்து எடுத்துக்கலாம். பக்கெட்டு அதுக்கும் இல்லை மண்பானை, இந்த குதர் மாதிரி இருக்கும் பாருங்கள் மண்பானை. பழைய காலத்தில், பண்டைய காலத்தில் வந்து விவசாய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா குதர் வந்து வச்சுருப்பாங்க. அந்த குதர்னு பேர் இந்த மண்பானை. அது வந்து தானியங்களை வந்து சேமிச்சு வைக்கிறதுக்காக வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய மண்பானை இருந்தாலும் போதுமானது. இப்போ இந்த ட்ரம்மில் வந்து மேல் பரப்பு வந்து எப்பயுமே திறந்து இருக்கணும். ஏன்னா மூடியோடு நம்ம வந்து பார்த்துருக்கலாம் இந்த ட்ரம்மை. அந்த மூடியை வந்து எடுத்துடணும். நம்ம மண்புழு உர உற்பத்தி பண்ணும்போது மூடியை எடுத்துடணும். எடுத்துகிட்டு ஓப்பனாக தான் வைக்கணும். கீழ்ப்பகுதியில் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு 2 இன்ச்சுக்கு மேலே ஒரு பெரிய துவாரம் ஒன்று போட்டு, அந்த துவாரத்தில் இந்த டி ஜாயிண்ட்டுன்னு சொல்லுவோம் பாருங்கள், பைப்பு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பைப்பை வந்து அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு டி ஜாயிண்ட் ஒன்று கொடுத்து ஒரு பைப்பை அதில் மாட்டி வச்சுட்டு, அந்த டி ஜாயிண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு உள்ளே அந்த ட்ரம்முக்குள்ளே போய் இருக்கிற மாதிரி நம்ம வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணி வைக்கணும். இந்த டி ஜாயிண்ட்டில் ஒரு பைப்பும் வெளியில் பக்கமாக வந்து ஒரு பைப்பை வந்து மாட்டி வச்சுக்கலாம். அந்த உள் பக்கமாக என்ன பண்ணுங்க அப்படின்னா, டியூப்பை வந்து ஒரு சின்ன டியூப்பை வந்து உள்ளே பொருத்தி விட்டுறணும். ஒரு முனையில் ஒரு பைப்பையும் இன்னொரு முனையில் ஒரு டியூப்பும் வந்து வெளிப்புறத்தில் நம்ம வந்து வச்சுக்கணும். இந்த டியூப் எதுக்கு நம்ம வந்து உள்ளே கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவைக்கேற்ப அந்த பைப்பை வந்து திறந்து மூடிக்கலாம். ஏன்னா மண்புழு குளியல் நீர் வந்து அதில் உற்பத்தி ஆகும் பட்சத்தில் இந்த டேப்பை வந்து இந்த பைப்பை திறந்து விட்டிங்கன்னா அதில் அப்படியே அந்த பைப் வழியாக வடிஞ்சு கீழே ஒரு பக்கெட் வச்சுட்டிங்கன்னா அதில் வந்து வடிகிற மாதிரி பார்த்துக்கலாம். இந்த ட்ரம்மையே வந்து ஒரு நிலப்பரப்புலேருந்து ஒரு 3 அடி உயரத்துக்கு ஒரு திண்டு மாதிரி கட்டி இந்த ட்ரம்மை வந்து மேலே வச்சுக்கணும். பைப்பை வந்து கொஞ்சம் வெளியே நீட்டிட்டுருக்கிற மாதிரி அந்த ஸ்லாப் மாதிரி கட்டி அதில் நீங்கள் வச்சுக்கணும். இந்த பைப்புக்கு கீழே ஒரு 2 அடிக்கு இதுக்கும் வந்து பக்கெட்டை வந்து ஒன்று வச்சுக்கலாம். ஏன்னா இந்த மண்புழு குளியல் நீரை வந்து அதில் வந்து நம்ம பிடிச்சு வச்சுக்கிறதுக்கு. இப்போ இந்த ட்ரம்முக்குள்ளே வந்து என்ன பண்ணுங்கன்னா, பைப்பை ஃபிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு அடிபாகத்திலிருந்து ஒரு ஜான் அளவுக்கு வந்து ஒரு 10 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்களேன், 10 சென்டிமீட்டர் அளவுக்கு கொஞ்சம் கூழாங்கல் இருக்கு இல்லைங்களா, கூழாங்கல்ல வந்து அதில் போட்டு நல்லா ஒரு அதில் போட்டு இது பண்ணி வச்சுக்கணும். ஒரு அடுக்கு மாதிரி அதை போட்டுக்கணும் கூழாங்கல்ல. கூழாங்கல்லுக்கு மேலே ஒரு 5 சென்டிமீட்டர் அளவுக்கு கொஞ்சம் மணல், நம்ம நிலத்தோட மண்ணை கூட நம்ம எடுத்துக்கலாம். இல்லை வண்டல் மண் இருந்தாலும் வண்டல் மண்ணையும் நம்ம வந்து போட்டுக்கலாம். மணல் வந்து போடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்கள் மேலே வந்து தண்ணி நம்ம ஊற்றுவோம் இல்லையா, அந்த தண்ணி வடிஞ்சு வர்றதுக்கு மணல் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த மண்ணுக்கும் மேலே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ட்ரம்மோட முக்கால் பாகத்துக்கு கழிவுகள் இருக்கு இல்லைங்களா, பயிர் கழிவு எந்த கழிவு ஆனாலும் சரி, அந்த கழிவுகளை வந்து துகள்களாக்கி இதுக்குள்ளே வந்து அந்த ட்ரம்முக்குள்ளே போட்டு வச்சிடணும். அதாவது ரொம்ப போட்டு அழுத்தி வைக்காமல் கொஞ்சம் காற்றோட்டம் இருக்கிற மாதிரி அந்த கழிவுகளை வந்து அந்த ட்ரம்மில் போட்டு வைக்கணும். அப்புறம் ஒரு 2 கிலோ சாணம் வந்து கரைசல் மாதிரி செஞ்சு இந்த கழிவுகளோட கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் வந்து வச்சிடணும். வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் தண்ணியை வந்து முதல் முறையாக வந்து அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் தெளித்து விட்டிங்கன்னா மணல் ஈரமாகும், அதுக்கு கீழே அந்த கூழாங்கல்லும் கொஞ்சம் அப்படியே ஈரப்பதத்தோடு இருக்கும். தண்ணியை வந்து அதிகமாக ஊற்றாமல் மணல் ஈரம் ஆகிற அளவுக்கு தண்ணியை வந்து ஊற்றி வச்சுருங்க. அதுக்கு மேலே தான் நம்ம கழிவுகளை வந்து அதில் கொட்டி வைக்கணும். சாண கரைசல் எல்லாம் போட்டு நல்லா கலந்து வச்சுட்டு அப்போ என்ன பண்ணணுன்னா, நீங்கள் அதுக்கப்புறம்தான் வந்து புழுக்கள் வந்து அதில் விடணும். புழுக்கள் வந்து எந்த வகையான புழுக்களை வந்து நம்ம உபயோகிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, மக்க வைக்கக்கூடிய புழுக்கள், அதாவது நாட்டுப்புழு இருக்கு இல்லைங்களா, பெரியோனக்ஸ் எக்ஸ்கவேட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த புழு போடலாம். இல்லைன்னா சிவப்பு புழு இருக்குது, ஐசினியா ஃபோர்டிடான்னு சொல்லிட்டு ஒரு வகையான புழுக்கள் இருக்குது, அது போடலாம். அப்படி இல்லைன்னா அந்த ஆப்பிரிக்கன் புழு இருக்குது, யூட்ரிலஸ் யூஜினு, அந்த புழுவை கூட நம்ம இதில் போடலாம். இந்த 3 புழுக்களையுமே நீங்கள் வந்து தனித்தனியாக போட்டாலும் சரி, 3ஐயும் கலந்து போட்டாலும் சரி, கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ புழு அளவுக்கு இந்த இதில் வந்து இந்த கரைசல் எல்லாம் ஊற்றி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் புழுக்களை வந்து மேலே தூவி விடணும். தூவி விட்டுட்டு நீங்கள் மேலே தூவி விட்டால் போதும், அது தானாக வந்து கீழே போயிடும். அதுக்கப்புறம் இந்த ட்ரம்மு மேல் பரப்பு வந்து ஓப்பனாக இருக்கணும்னு நான் சொன்னேன். அப்போது என்ன பண்ணுங்கன்னா, அந்த ட்ரம்மு மேல் பகுதியிலிருந்து ஒரு 2 அடிக்கு மேலே உங்கள் வீட்டில் வந்து சட்டம், இந்த ஓடு போட்ட வீடாக இருந்ததுன்னா சட்டம் வரும் பாருங்கள் குறுக்க, அந்த மாதிரி ஒரு சட்டம் இருந்துச்சுன்னா அந்த சட்டத்தில் ஒரு பக்கெட்டு, அதாவது ஒரு 5 லிட்டர் தண்ணி பிடிக்கிற மாதிரி ஒரு பக்கெட்டு, அதில் வந்து சிறு சிறு துவாரங்கள் பண்ணி வச்சுக்கணும். ஒரு துவாரங்கள் வந்து கிட்டத்தட்ட 50-60 துவாரத்துக்கு மேலே சன்னமாக தண்ணி வந்து அதில் சொட்டுற அளவுக்கு துவாரங்கள் வந்து அதில் பண்ணி ஓட்ட பண்ணி வச்சுட்டு அந்த பக்கெட்டில் 5 லிட்டர் தண்ணியை நிரப்பி இந்த ட்ரம்முக்கு மேலே கரெக்டாக அந்த நடு பகுதியில் ட்ரம்முக்குள்ளே சொட்டுற மாதிரி இந்த சட்டத்தில் இந்த பக்கெட்டை வந்து கட்டி விட்டுறணும். கட்டி விட்டுட்டு இந்த தண்ணி வந்து சொட்டி சொட்டி அப்படியே மெதுவாக உங்களுக்கு வந்து உள்ளே வந்து போகும். அப்போ என்னென்னா, ஈரப்பதம் வந்து நம்ம அந்த மண்புழுக்களுக்கு வந்து இப்படி வந்து நம்ம கொடுக்குறோம். இந்த தண்ணி வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 நாளைக்கு வந்து சொட்டும், மெதுவாக சொட்டிகிட்ருக்கோம். புழுக்கள் வந்து என்ன பண்ணணும், அதுக்கு தேவையான உணவு வந்து நம்ம கொடுத்தாச்சு, கழிவுகள் மூலமாக புழுக்களுக்கு தேவையான உணவு வந்து நம்ம கொடுத்துட்டோம். இந்த புழு என்ன பண்ணும், சும்மா இருக்குமா, அந்த புழு வந்து அந்த கழிவெல்லாம் சாப்பிடும். மெதுவாக அதை வந்து சாப்பிட்டுட்டு அது ஒரு சாப்பிட்டுட்டு அதை ஜீரணம் பண்ணி அதனுடைய எச்சத்தை வந்து அதுக்குள்ளேயே வந்து போடும். இப்போ தண்ணி வந்து 2 நாளைக்கு வந்து அந்த தண்ணி சொட்டுற மாதிரி விட்டுருங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, தண்ணி விடும்போது அந்த பைப்பை வந்து மூடி வைக்கணும். ஏன்னா மேலே தண்ணி சொட்ட சொட்ட பைப்பை திறந்து விட்டிங்கன்னா அப்படியே அந்த தண்ணி வந்துடும், அது வந்து நமக்கு சரியான ஒரு மண்புழு குளியல் நீராக இருக்காது. அதனால் தண்ணி வந்து சொட்டுறது ஃபுல்லாக அது சொட்டி முடித்த உடனே நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த பைப்பை வந்து அதுக்கப்புறமா வந்து திறந்து விடணும். திறந்து விட்டிங்கன்னா அந்த மண்புழு குளியல் நீர் வந்து அப்படியே அந்த பக்கெட்டில் வந்து பைப்பு வழியாக வந்து கீழே விழுகும். கீழே ஒரு பக்கெட் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பக்கெட்டில் வந்து கீழே விழுகும். சரி, இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு காப்பி கலரில் இந்த தண்ணி வந்து இருக்கும். இப்போ தண்ணி நம்ம மேலே விட்ட தண்ணி வந்து நமக்கு தெரியும் என்ன எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு, சுத்தமாக இருக்கும் இல்லைங்களா. இந்த மண் புழு, இந்த சாண கரைசல் போட்டு இந்த கழிவு எல்லாம் கலந்து இந்த புழுக்கள் மேலே பட்டு இந்த தண்ணி மணல் வழியாக கீழே இறங்கி இந்த கூழாங்கல்லிருந்து வந்து பைப்பு வழியாக நமக்கு வந்து வெளியில் வருது. அது வந்து அந்த காப்பி கலரில் இருக்கிறதுக்கு காரணம் வந்து புழுக்கள் வந்து அதனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன்கள் மற்றும் வளர்ச்சி ஊக்குகள் எல்லாம் கலந்து வந்து அது வந்து நமக்கு கிடைக்கிது. இந்த தண்ணியை வந்து நம்ம வந்து பிடிச்சு வச்சுக்கலாம். பிடிச்சு ஒரு பெரிய ட்ரம்மில் வந்து நீங்கள் இதை வந்து சேமித்து வச்சுக்கலாம். இப்படி வந்து ஒரு 15-20 நாளைக்கு நீங்கள் வந்து தொடர்ந்து தண்ணியை கொஞ்சம் ஊற்றி விடணும், தண்ணி அதில் வடியணும், அதில் வடி நீரை வந்து பைப்பு வச்சு சாயந்தரமாக வந்து நீங்கள் தண்ணியை வந்து வெளியேற்றிடணும். அதாவது காலையில் பக்கெட்டில் தண்ணியை நிரப்பி மேலே கட்டி விட்டுறணும். அது அப்படியே மெதுவாக சொட்டிகிட்ருக்கோம். சாயந்தரமாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த தண்ணி பூரா அதில் சொட்டிடும். சாயந்தரமாக போகும்போது நம்ம ஒரு அந்தி சாயிற நேரத்தில் என்ன பண்ணணும், அந்த பைப்பை திறந்து அந்த தண்ணியை வந்து அதில் கீழே பக்கெட்டில் வந்து அதை பிடிச்சி வச்சுக்கலாம். பிடிச்சி ஒரு பெரிய ட்ரம்மில் நீங்கள் வந்து இதை மொத்தமாக ஊற்றி வச்சுக்கலாம். இப்படி வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-30 நாள் நம்ம பண்ணும்போது என்னென்னா, உங்களுக்கு சராசரியாக ஒரு 50-60 லிட்டர் கிட்ட வந்து நமக்கு வந்து தண்ணி மண்புழு குளியல் நீர் வந்து கிடைக்கும். இதே கலரில் தான் இருக்கும், அந்த காப்பி கலரில் தான் இருக்கும். நம்ம வந்து டீ போடுறோம்னு வச்சுக்கோங்க, வீட்டில் டீ போடும்போது பால் ஊற்றுறதுக்கு முன்னாடி அந்த டீ டிகாஷன் எப்படி இருக்குது, அதே மாதிரி தான் இந்த மண்புழு குளியல் நீர் வந்து இருக்கும். இதில் என்னென்னா, புழுக்கள் வந்து இதில் வராது, ஏன்னா பைப் வழியாக வந்து புழுக்கள் நமக்கு வெளியே வராது. இப்போ இந்த மண்புழு குளியல் நீர் என்ன பண்ணுறோம், ட்ரம்மில் பிடிச்சி வச்சுட்டு ஒரு 30 நாள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அந்த ட்ரம்மை எடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம கழிவுகளாக போட்ட அந்த கழிவு எல்லாமே மக்கியிருக்கும். 30 நாளில் வந்து மக்கிரும். அப்போ என்ன பண்ணுன்னா, புழுக்களோட எண்ணிக்கையும் அதில் வந்து அதிகமாகும். ஏன்னா அந்த புழுக்கள் வந்து சும்மா இருக்காது இல்லையா, அங்கே இருக்கிற அந்த உள்ளே இருக்கிற கழிவுகளை வந்து உணவாக எடுத்து அதனுடைய எச்சத்தை வந்து கழிவாக போடுது. அது வந்து தான் நமக்கு உரம், அந்த அதையும் மக்க வச்சிடும் அந்த கழிவுகளையும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த புழுக்கள் வந்து இனப்பெருக்கமும் ஆகும். இப்போ ஒரு அந்த ஆப்பிரிக்கன் புழுவெல்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு புழு வந்து 10 புழு ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 10 மடங்கு வந்து அது இனப்பெருக்கம் வந்து செய்யும். அப்படிங்கும்போது நம்ம 2 கிலோ போட்ட புழு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோவுக்கு மேலே நமக்கு வந்து அந்த மக்க வச்சு அந்த இதை வந்து மறுபடியும் நம்ம புதுசாக கழிவுகள் போடும்போது இதை எடுப்போம் இல்லைங்களா, அப்போ பார்த்திங்கன்னா புழுக்கள் வந்து கிட்டத்தட்ட 5 கிலோ அளவுக்கு வந்துடும். அப்போ எவ்வளோ ஆகுது, ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு 2.5 மடங்கு வந்து புழு வந்து அதிகமாகும். அப்போ அந்த புழுக்களை வந்து அதிலிருந்து எடுக்கணும். எப்படி எடுக்கிறதுனா, மண்புழு உரம் படுக்கையில் வந்து புழுக்களை எப்படி நம்ம எடுப்போமோ அதே மாதிரி சாண பந்து வந்து உள்ளே வச்சு ஒரு 2 நாள் அந்த ட்ரம்முக்குள்ளே வச்சுட்டிங்கன்னா புழுவெல்லாம் அந்த சாண பந்துக்குள்ளே போயிடும். அதை எடுத்துட்டு புழுவை தனியாக தண்ணியில் போட்டோம்னா புழு தனியாக வந்துடும், சாணத்தை கரைச்சி விட்டுரும். புழுவை எடுத்து நம்ம இதே மாதிரி இந்த ட்ரம்மில் புதுசாக இன்னொரு இதுலேயும் நம்ம வந்து போடணும். இப்படி வந்து 2 மாதத்துக்கு ஒரு முறை வந்து நம்ம இந்த கழிவுகளை மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஏன் மாற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போ வந்து அந்த கழிவெல்லாம் வந்து மக்கிடுச்சோ அதுக்கப்புறம் அந்த புழுக்களுக்கு வந்து அதில் உணவு இல்லை, அது சாப்பிட்றதுக்கு உண்டான உணவு வந்து அது இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த சமயத்தில் நம்ம புழுக்களை வந்து அதில் வச்சுருந்தோம்னா புழுக்களுக்கு உணவு இல்லாத போது அது என்ன பண்ணணும்னா மேலே வந்து வந்துடும். அந்த ட்ரம்முக்கு மேலே வெளியே வர்றதுக்கும் வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. அதனால் என்ன பண்ணணும், 30 நாளில் இது அப்படியே மொத்தமாக இறக்கி ட்ரம்மை கீழே இறக்கி அந்த கூழா அந்த மக்க வச்ச மேலே மக்கியிருக்குள்ளீங்களா அந்த கழிவுகளை தனியாக எடுத்து, அப்புறம் இந்த மணலை தனியாக எடுத்து அந்த கூழாங்கல்லையும் தனியாக எடுத்து ட்ரம்மை நல்லா கழுவி இந்த பைப்பெல்லாம் நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்து மறுபடியும் இதே மாதிரி கூழாங்கல்ல போட்டு மணலை போட்டு அதுக்கு மேலே ஃப்ரெஷ்ஷாக வந்து கழிவுகளை வந்து அதில் போடணும். புதுசாக கழிவுகளை வந்து அதில் போட்டு இதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதில் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். அதாவது அந்த ட்ரம்மில் மேலே வரைக்கும் நீங்கள் வந்து கழிவுகளை போடக்கூடாது, ஏன்னா புழு வந்து மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 3/4 ட்ரம் அளவுக்கு நம்ம கழிவுகளை போட்டு அதை வந்து மண்புழு குளியல் நீரை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த மண்புழு குளியல் நீர் உற்பத்தி செய்யும்போது 2-3 விஷயங்கள் வந்து நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். தண்ணீர் சொட்டும்போது என்ன பண்ணணும்னா, இப்போ அந்த மேலே பக்கெட்டில் தண்ணி முதல் ட்ரம்மை வந்து 3/4 பாகத்துக்கு நான் சொன்ன அந்த கழிவுகள் எல்லாம் போட்டு நிரப்பிட்டிங்கன்னா அதுக்கு மேலும் 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 அதில் வந்து கழிவுகளை போடக்கூடாது. தண்ணீர் சொட்டிகிட்ருக்கும்போது கழிவுகளை வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து அதில் போடக்கூடாது. அப்புறம் பச்சை நிற கழிவுகள் வந்து தவிர்த்துடணும். நம்ம இந்த மண்புழு குளியல் நீர் உற்பத்தி பண்ணும்போது பச்சை நிற கழிவுகளை வந்து போடக்கூடாது. ட்ரம்மில் உள்ள பொருட்கள் வந்து நம்ம போட்டிருக்கிற அந்த மணல் இதெல்லாம் வந்து இறுகி போகக்கூடாது, ஏன்னா நீங்கள் அதிகமாக மண் தண்ணீர் வந்து சொட்டிகிட்டு இருந்துச்சுன்னா மண் இறுக்கம் கொடுத்துரும். அதனால் இறுக்கத்தன்மையை வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு நிலையை வந்து அந்த ட்ரம்முக்குள்ளே நம்ம கொண்டு வரக்கூடாது. இறுக்கத்தன்மை இருக்கும்போது புழுக்கள் வந்து அதனுடைய செயல்களை வந்து அது செய்யாது. இப்போ இந்த மண்புழு குளியல் நீர் வந்து எப்படியெல்லாம் நம்ம பயிர்களுக்கு வந்து கொடுக்கலாம், வேர் பகுதியில் வந்து நம்ம கொடுக்கலாம், தண்டு பகுதியிலையும் கொடுக்கலாம், இல்லது இலை வழியாக வந்து தெளிக்கலாம். இப்போ வேர் பகுதிக்கு இல்லை தண்டு பகுதிக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா, நாற்றங்கால் இருக்கு இல்லைங்களா, நாற்றங்காலில் வந்து நினைக்கிறோம் இல்லையா, நினச்சி ஒரு 20-30 நிமிஷம் வந்து அந்த மண்புழு குளியல் நீரை 1-5 மடங்கு தண்ணி கலந்து எந்த நாற்றை வந்து நீங்கள் நட போகிறீங்களோ அந்த நாற்றங்களை வந்து வேர் வந்து நனையிற அளவுக்கு ஒரு 20-30 நிமிஷம் நனைய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நடலாம், அந்த நாற்றங்களை வந்து நடலாம். அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த நம்ம வேரில் வந்து இந்த வளர்ச்சி ஊக்கிகளெல்லாம் அந்த வேர் பகுதியில் வந்து போயிடும். போயிட்டு அந்த எந்த பயிர் நம்ம அந்த நாற்றை வந்து நம்ம நடப்போகிறோமோ அது வந்து வளர்ச்சி வந்து நீங்கள் நிலத்தில் போய் நடும்போது நல்ல வளர்ச்சியும் மற்றபடி மகசூலும் நமக்கு வந்து கிடைக்கும். இலை வழியாக தெளிக்கணுங்கும் போதும் ஒரு மடங்கு மண்புழு குளியல் நீர் எடுத்திங்கன்னா 5 மடங்கு தண்ணியை கலந்து நம்ம வந்து இதை வந்து இலை வழியாக தெளிக்கலாம். இது இலை வழியாக தெளிக்கும் போது பயிருக்கு வந்து அந்த நேரடியாக வந்து அந்த சத்துக்கள் வந்து சென்றடையும். இப்போ மண்புழு குளியல் நீரை வந்து 10 மடங்கு தண்ணீருடன் கலந்து மண்ணிலேயே நம்ம வந்து இடலாம். மண்ணிலையும் வந்து இப்போ பஞ்சகாவியம் மாதிரி, இப்போ பஞ்சகாவியம் வந்து தென்னைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா குழி வெட்டி அதில் வந்து ஒரு மரத்துக்கும் 50 மில்லி விடுவாங்க, தண்ணி கட்டினதுக்கப்புறம் 50 மில்லி விடுவாங்க. அதே மாதிரி இந்த குளியல் நீரையும் வந்து 10 மடங்கு தண்ணீருடன் கலந்து நீங்கள் வந்து வேர் பகுதியில் மண்ணிலையும் நம்ம வந்து பயிர்களுக்கு வந்து கொடுக்கலாம். இப்போ இது வந்து பூச்சிக்கொல்லியாகவும் நமக்கு வந்து இது பயன்படுத்துது. எப்படின்னு கேட்டிங்கன்னா மண்புழு குளியல் நீர் 1 லிட்டரும் கோமியம் 1 லிட்டர் தண்ணி 8 லிட்டர் கலந்து இதை நீங்கள் வந்து பூச்சிக்கொல்லியாகவும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். பூச்சி தாக்குதலை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய தன்மையும் வந்து இந்த மண்புழு குளியல் நீருக்கு இருக்குது. இப்போ வந்து வெளியெல்லாம் பார்த்திங்கன்னா இது பல்கலைக்கழகத்தில் வந்து இது விற்பனை கிடையாது, ஏன்னா இன்னும் வந்து அதனுடைய இந்த தொழில்நுட்பம் வந்து நம்ம வந்து விவசாயிகளுக்கு வந்து பயிற்சி மூலியமாக தான் சொல்லி கொடுக்குறோமே ஒழிய ஒரு தொழில்நுட்பமாக வந்து பல்கலைக்கழகம் வெளியிடாதனால இது வந்து இங்கே வந்து உங்களுக்கு விலைக்கு வந்து கிடைக்காது. ஆனால் வந்து வெளியிலலாம் பார்த்திங்கன்னா இந்த அங்கக உர கடைகளெல்லாம் பார்த்திங்கன்னா 1 லிட்ரு வந்து 50 ரூபாய்க்கு வந்து விற்கிறாங்க. பட் வந்து இயற்கை விவசாயம் அங்க விவசாயம் பண்ணும்போது விவசாயிகள் வந்து நீங்களே உற்பத்தி பண்ணுறதா ஒரு சிறந்த ஒரு இதாகும். இந்த மண்புழு குளியல் நீர் வந்து விவசாயிகள் வந்து அவங்களாகவே அவங்க வயலில் செஞ்சு பயனடையணும். ஏன்னா இது ஒரு சிறந்த ஒரு உரம் பயிர்களுக்கு வந்து, நான் சொன்ன மாதிரி அனைத்து சத்துக்களும் பயிர் வளர்ச்சி ஊக்கிகளும் இருக்கிறதுனால பயிர் விளைச்சல் வந்து அதிகமாக இருக்கும். பூச்சி தாக்குதலிருந்து பயிரை வந்து காக்கப்படுது.
என்ன நேயர்களே, இதுவரை மண்புழு குளியல் நீர் பற்றிய விரிவான விளக்கங்களை கேட்டு தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா? மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி 107.4. நன்றி, வணக்கம்.